ஆஸ்திரேலிய பூர்வீக குடிமக்கள் குறித்த நிகழ்ச்சி.
பூர்வீக மக்களின் நில உரிமையில் பாரிய மாற்றத்தை ஏற்படுத்தியவர் டொரஸ் ஸ்ட்ரெய்ட் ஐலண்டில் பிறந்த எடி மாபோ. டெரா நலியஸ், அதாவது இந்த மண்ணில் யாரும் குடியிருக்கவில்லை என்று பிரித்தானியர்கள் பிரகடனப்படுத்தி குடியேறி பூர்வீக மக்களுக்கு நில உரிமை இல்லை என்று சட்டம் இயற்றி சுமார் 200 ஆண்டுகளுக்கு பின்னர் அந்த சிந்தனைக்கு சவால் விட்டவர் எட்வர்ட் கொய்கி மாபோ.
This land came to me through my grandmother and her father.
எடி மாபோ ஆஸ்திரேலியாவின் வடகிழக்கு கரையிலுள்ள மே தீவில், அது தற்போது மரே ஐலண்ட் என்று அழைக்கப்படுகிறது, 1936 பிறந்தார். அவரது பிறப்பிலோ அல்லது வளர்ப்பிலோ சொல்லும்படியாக அதிகம் ஒன்றுமில்லை. மற்றைய பூர்வீக மக்களைப் போலவே கல்வி பெறுவதிலும் வாழ்விலும் பிரித்தானிய ஐரோப்பிய சமூகத்தினரிலும் இரண்டாம் நிலையில் இருந்தார் என்பது வருந்தத்தக்க உண்மைதான். அவர் தனது இளவயது காதலை கைப்பிடித்து வாழ்நாள் முழுவதும் பொனிட்டாவுடன் வாழ்ந்து 10 குழந்தைகளுக்கு தகப்பனானார். இவர் குயின்ஸ்லாந்து மாநிலத்தின் டவுன்ஸ்வில் என்ற இடத்திலுள்ள ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழகத்தில் தோட்ட வேலைகள் செய்வதற்காக வேலை கமர்த்தப்பட்ட போது 2 பேராசிரியர்களின் நட்பு கிடைத்த பின்னர்தான் அவருக்கு தெரிய 15 சந்ததியினர் உரிமை கொண்டிருந்த தனது பூர்வீக மண்ணின் மேல் அவருக்கு சட்ட உரிமை எதுவுமில்லை என்ற உண்மை தெரிய வந்தது. பேராசிரியர் நோல் லூஸ் மற்றும் பேராசிரியர் ஹென்றி ரெனால்ட்ஸ் ஆகிய சரித்திர ஆசிரியர்கள் இருவரும் எடி மாபோவுடன் நட்புடன் பழக ஆரம்பித்த பின்னர் ஒருநாள் தம்முடன் உரையாடிக் கொண்டிருக்கும் போதுதான் நில உரிமை தன் கையில் இல்லை என்பதை எடி மாபோ உணர்ந்தார் என்பதை நினைவு கூறுகிறார் பேராசிரியர் ஹென்றி ரெனால்ட்ஸ்.
It was obvious that he didn't realize that he had no legal tenure to his land at all. That is, he knew it was his land. I think he could trace his genealogy back many generations. Everyone on now knew it was Mabo land, but the law didn't. And it was that gap between his traditional ownership and the Australian law which led him to take up the crusade.
5 ஆண்டுகள் அதற்கான ஆவணங்களை தேடி அட்டவணைப்படுத்தும் முயற்சியில் ஈடுபட்ட எடி மாபோ, சாம் பெசி, ஃபாதர் டேவ் பெசி, ஜேம்ஸ் ரைஸ் மற்றும் செலுயா மாபோ சலி பசி ஆகியோருடன் சேர்ந்து குயின்ஸ்லாந்து மாநில அரசுக்கு எதிராக நில உரிமை குறித்து வழக்கு தாக்கல் செய்தார். அதை பற்றி விரிவாக சொல்ல முன் சில பின்னூட்ட விவரங்களை சொல்வது முக்கியம். தன்னை தயார்படுத்திக் கொள்வதற்காக ஆரம்ப கல்வி மட்டுமே கற்றிருந்த எடி மாபோ தனது கல்வி தராதரத்தை சற்று மேம்படுத்திக் கொண்டார். தனது சமூகத்தின் மேம்பாட்டிற்காக பூர்வீக மக்களுக்கான பாடசாலைகளை நிறுவுவதில் உதவி புரிந்தது மட்டுமல்லாமல் அவற்றில் ஒரு ஆசிரியராகவும் கடமையாற்றினார். அவருக்கு துணையாக வந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் உதவியை பெற்றிருந்தாலும் வன்முறை வழிகளை முற்றாக தவிர்த்து சட்ட வழிகளில் மட்டுமே தனது போராட்டத்தை முன்னெடுத்தார். அவரது திடமான போக்கு பற்றி அவரது மகளும் பூர்வீக மக்களுக்காக தற்போது குரல் கொடுத்து வருபவருமான கெயில் மாபோ இவ்வாறு சொல்கிறார்.
Because I was 15 and I remember him saying something and I thought he was a little bit, I thought, you're going crazy, Dad. But he goes, all of Australia will know my name. Just my reaction was like, yeah, right, okay. And I walked away.
எடி மாபோ சொன்னதை அவரது மகள் நம்பாமல் இருந்திருக்கலாம். ஆனால் குயின்ஸ்லாந்து மாநில அரசு இவரது முயற்சிகளை தடுக்கும் நோக்கில் பூர்வீக மக்களுக்கு நில உரிமை இல்லை என்று 1975 சட்டம் ஒன்றை கொண்டு வந்தது. ஆகையால் இவர்கள் முன்னெடுத்த வழக்கில் 2 பாகங்கள். முதலாவது வழக்கில் ஆஸ்திரேலிய நாடாளுமன்றத்தின் இனப்பாகுபாடு குறித்த சட்டத்தின் முன் குயின்ஸ்லாந்து மாநில அரசின் புதிய சட்டம் செல்லுபடியாகாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது. வழக்கை முன்வைத்தவர்களுக்கு நிலத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா என்பது தீர்மானிக்கப்பட முன் அப்படி உரிமையுள்ள ஒருவர் நில உரிமை கேட்க முடியுமா என்று ஆராய வேண்டும் என்ற நோக்கில் வழக்கை தொடர வேண்டுமென்று நீதிமன்றம் ஒத்துக்கொண்டது. வழக்கு தொடரப்பட்டு சுமார் 18 வருடங்களின் பின் 1992 இரண்டாவது வழக்கின் தீர்ப்பு பூர்வீக மக்களுக்கு அவர்களது பூர்வீக நிலத்தில் சட்ட உரிமை இருக்கிறது என்று தீர்ப்பளித்தது. ஆனால் இந்த தீர்ப்பு வெளியாகுவதற்கு 4 மாதங்களுக்கு முன்னரே புற்றுநோயால் பாதிக்கப்பட்டிருந்த எடி மாபோ இறந்துவிட்டார். இந்த தீர்ப்பில் பூர்வீக மக்களல்லாதோர் பாதிக்கப்படாமல் அரசுக்கு சொந்தமான வெற்றி நிலங்கள், தேசிய பூங்காக்கள் மற்றும் சில குத்தகைக்கு விடப்பட்ட நிலங்களை மட்டுமே பூர்வீக மக்கள் உரிமை கொள்ளலாம் என்று சொல்லப்பட்டிருப்பதால் இந்த தீர்ப்பை நிராகரிப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் அதனை சரியான கோணத்தில் பார்க்க வேண்டுமென்று எடி மாபோவை வழிகாட்டிய பேராசிரியர் ஹென்றி ரெனால்ட்ஸ் சொல்கிறார்.
The fact that hundreds of Aboriginal nations all over the country have been recognized as the traditional owners is enormously important.
தீர்ப்பு வர முன்னரே எடி மாபோ இறந்துவிட்டாலும் 1992 ஆஸ்திரேலியன் ஹியூமன் ரைட்ஸ் மெடல் இன் தி ஹியூமன் ரைட்ஸ் அண்ட் ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி கமிஷன்ஸ் அவார்டு விருது இவருக்கு வழங்கப்பட்டுள்ளது. 2008 ஜேம்ஸ் குக் பல்கலைக்கழகம் தனது நூலகத்திற்கு அவரின் பெயரை சூட்டியிருக்கிறது. ஜூன் மாதம் 3 நாள் மாபோ டே என்று ஆஸ்திரேலியா பூராகவும் கொண்டாடப்படுகிறது. பூர்வீக மக்களின் தற்போதைய சட்ட நிலைமைகளை அடுத்த வாரம் பார்ப்போம்.
நிகழ்ச்சி ஆக்கம் குலசேகரம் சஞ்சயன்.